الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه ان الله بالغ امره قد جعل الله لكل شيء قدرا صدق الله العلي العظيم அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் உண்டாவதா. உலகத்தாரை நேரான சீரான பாதையில் வழி நடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுவினால் தெரிவு செய்யப்பட்ட நபிமார்கள் ருசுல்மார்கள் அனைவர் மீதும் எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த வாழுகின்ற வாழவிருக்கின்ற அனைத்து மூமினான முஸ்லிமான நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுவினுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதா. அல்லாஹுடைய கட்டளை ஜும்ஆவினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஃத்திகாஃபுடைய நீயத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹுவை பயந்து அஞ்சி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கின்ற அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, ஒவ்வொரு குத்துபாவிலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்ற தக்வாவினுடைய வசியத்து செய்யப்படுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய மதுஹபின் பிரகாரம் எந்த ஹுத்துபாவில் தக்வாவினுடைய வசியத் செய்யப்படவில்லையோ அந்த ஹுத்துபா செல்லுபடியாகாது, பாத்திலாகிவிடும் என்ற அளவுக்கு இந்த தக்வா உடைய உபதேசம் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. தக்வா என்றால் என்ன, அதை எப்படி அனுபவிப்பது, எப்படி அடைந்து கொள்வது என்ற பாடத்தை சென்ற மாதம் முழுவதும் நாம் படித்திருக்கிறோம், பயின்றிருக்கிறோம், பயிற்சியும் எடுத்திருக்கிறோம். தக்வா என்றால் என்ன, அல்லாஹுவை அஞ்சுவது எப்படி என்ற பாடத்தை நாம் படித்தும் இருக்கிறோம், பயிற்சியும் எடுத்திருக்கிறோம். அல்லாஹுவை எப்படி பயப்படுவது சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுவை பயப்படுவது என்பது தக்வா என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இன்று முழு உலகமும் முயற்சி செய்கிறார்கள் ஈமானுக்காகவே. ஈமானில் குறை இருக்கிறது மனிதனுடைய, மனிதனுடைய ஈமானில் உறுதி இல்லை, மனிதனுடைய ஈமானில் யக்கீன் இல்லை. தக்வா என்றது ஈமானில் பூர்த்தியாக இருக்கின்ற மூமின்களை
முத்தகியாக ஆக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்த ஒன்று. ஈமானை விட மிக பெரிய ஒன்றுதான் தக்வா என்று சொல்லக்கூடியது. அதனாலதான் அல்லாஹ் யா அய்யுஹல் லதீனா ஆமனு, ஈமான் உள்ளவர்களே, என்னை நம்பியவர்களே, என்னுடைய வேதத்தை ஏற்றவர்களே, என்னுடைய ரசூலை பின்பற்றக்கூடியவர்களே, மௌத்தை நம்பக்கூடியவர்களே, ஹயாத்தை நம்பக்கூடியவர்களே, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்பக்கூடியவர்களே என்று மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற என்னென்ன வார்த்தைகள் இருக்கின்றனவோ, என்னென்ன சம்பவங்கள் இருக்கின்றனவோ, இதெல்லாத்தையும் நம்பக்கூடிய ஒரு மனிதனுக்குத்தான் மூமின் என்று பெயர். மூமின் என்று பெயர். முஸ்லிம் என்பவர் வெறுமனே வாயினால் கலிமா சொல்லி இருப்பார், அவருடைய வாழ்க்கையில் ஈமான் இருக்காது, அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது, அவருடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை பற்றிய கவலை இருக்காது, உம்மத்தை பற்றிய சிந்தனை இருக்காது, தொழுகையை பற்றிய முக்கியத்துவம் இருக்காது, பேணுதலான வாழ்க்கையை பற்றிய அறிவுறுத்தல் அவரிடம் இருக்காது. இவருக்கு பெயர் முஸ்லிம். இவருக்கு பெயர் முஸ்லிம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களை முஸ்லிமாக இருப்பதை விட மூமினாக இருப்பதை விரும்புகிறான். ஒரு மனிதன் மூமினாக இருப்பதை விட முத்தகியாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். சில அரபிகள் வந்து நபியிடத்தில் சொன்னார்கள், காலத்தில் அராபு ஆமன்னா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எல்லாரும் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னான், நாங்கள் மூமின் ஆகிட்டோம் என்று சொன்னான். அல்லாஹ் சொன்னான், குல் லம் துஃமினு, நபியே நீங்க சொல்லுங்க, லம் துஃமினு, நீங்க ஈமான் கொள்ள இல்லை, வலாகின் கூலு அஸ்லம்னா, நீங்க சொல்லுங்க நாங்க இஸ்லாம் ஆகிட்டோம் என்று சொல்லுங்க, நாங்க கலிமா சொல்லிவிட்டோம் என்று சொல்லுங்க. ஏன்? காரணம், வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் இன்னும் அந்த இஸ்லாம் இறங்கவில்லை. வாயில் இருக்கிற இஸ்லாம் உள்ளத்தில் இறங்க வேண்டும், அதற்கு பெயர் ஈமான். ஈமானுடைய வெளிப்பாடு உடல் உறுப்புகள் வழியாக வெளியாகும். இஸ்லாத்தினுடைய வெளிப்பாடு நாவினூடாக வெளியாகும். முஸ்லிம்களுக்கு ஒன்றென்றால் அவர் கூச்சலிடுவார், சத்தமிடுவார், ஆனால் வாங்கு சொல்லப்படும் தொழுகையில் அவருக்கு கவனம் இருக்கார். ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் முன்னால் நிற்பார், ஆனால் ஈமானுடைய கடமைகள் அவருக்கு பெருசாக தெரியாது. பாதையில் போவார், அவருக்கு முன்னால் ஒரு அந்நிய பெண் வருவார், அந்த அந்நிய பெண்ணை பற்றிய கவலை அவருக்கு இருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், நபியே ஒரு மூமினான அடியாருக்கு சொல்லுங்க, உங்களுடைய பார்வையை தாழ்த்து கொள்ள. ஒரு முஸ்லிமால ஒரு நாளும் பார்வையை தாழ்த்தவே இயலாது. ஒரு முஸ்லிமால ஒரு நாளும் அந்நிய பெண்ணுடைய பார்வையிலிருந்து தன்னுடைய பார்வையை தாழ்த்தவே முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், குல்லில் முஃமினீன், மூமின்களுக்கு சொல்லுங்க அவங்களோட பார்வையை தாழ்த்த. முஸ்லிம் என்ன செய்வார்? அவருக்கு தொழுகையில கவனம் இருக்காது. பாங்கு சொல்லப்படும், எகாமத்து சொல்லப்படும், ஒளிபெருக்கியில தொழுகை நடாத்தப்படும், ஆனால் கவனம் எடுக்க மாட்டான். அதை பற்றிய கவலை இருக்காது, அதை பற்றிய சிந்தனை இருக்காது. கேட்டா சொல்லுவாங்க, இப்பதானே பாங்கு சொன்னாங்க, இப்பதானே பாங்கு சொன்னாங்க, தொழுகைக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது, இப்பதான் லொஹரு, அத்தர் வரைக்கும் லொஹர் தொழலாம் என்று சொல்பவர் முஸ்லிம், அவர் மூமின் அல்ல. மூமின் எப்படி இருப்பார்? இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. அல்லாஹ் சொல்கிறான், மூமினுக்கு தான் தொழுகை நேரத்துக்கு கடமை. நேரத்துக்கு கடமை மூமினுக்கு தான், முஸ்லிமுக்கு அல்ல. முஸ்லிம் தொழ மாட்டார். முஸ்லிம் தொழுகையில் பேணுதலானவராக இருக்க மாட்டார். ஆனால் ஒரு மூமின் வாங்கு சொல்லிவிட்டால் அவர் துடிப்பார், அவரால் இருக்க முடியாது. காமத்து சொல்லப்பட்டு விட்டால் அவரால் ஜீரணிக்க முடியாது. ஒரு ரகா தவறிவிட்டால் அவரால் அன்றைய நாளை நிம்மதியாக கழிக்க முடியாது. அவர்தான் மூமின். இதையெல்லாம் ஒரு படி தாண்டி அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஈமான்ல இருக்கிற நிலையையும் உங்களை விட்டும் கடாசி உங்களை முத்தகியாக ஆக்குவதற்காக வேண்டி நாங்க உங்களுக்கு நோன்ப கடமையாக்கினோம். லல்லக்கும் தத்தகூ, உங்களுக்கு நாங்க நோன்ப கடமையாக்கினோம், நீங்க முத்தகியாக மாறும், தக்குவா உள்ளவர்களாக மாறும், இறையச்சம் உள்ளவர்களாக மாறும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துல உங்களுக்கு நாங்க நோன்ப கடமையாக்கினோம். சகோதரர்களே, தக்குவாவை அனுபவித்தோம், தக்குவாவை அனுபவித்தோம். அல்லாஹுடைய சட்டங்கள் வித்தியாசமானது, ஆச்சரியமானது. அல்லாஹுடைய சட்டங்கள் ஆச்சரியமானது. ஒரு பெண்ணை பார்த்து எந்த விதமான தொடர்பும் இல்லை, முன்பின் அறிமுகம் இல்லை, கண்டது கிடையாது, பேசினது கிடையாது, அந்த பெண்ணுடைய வழி இந்த ஆணை பார்த்து சொல்கிறார், என்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து தந்து விட்டேன். அந்த வழி சொல்கிறார், அந்த கணவர் சொல்கிறார், கபில் து என்ற ஒரு வார்த்தை சொல்கிறார். நீங்க சொன்ன இந்த வார்த்தைய, இந்த உடன்படிக்கைய நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். சகோதரர்களே, அந்த நிமிடம் முதல் எந்த பெண் ஹராமானவளாக இருந்தாலும் அவள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இந்த மனிதனுக்கு, இந்த ஆணுக்கு ஹலாலாகி விடுகிறார். ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தையால் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த பெண் இவனுக்கு ஹலாலாகி விடுகிறார். அதே கணவன் மனைவியை பார்த்து தல்லக்குக்கு, நான் உன்னை தலாக் சொல்லிவிட்டேன் என்ற ஒரு வார்த்தை சொன்னால், அதே நிமிடம் அந்த பெண் இந்த கணவனுக்கு சுத்த ஹராமாகி விடுகிறார். சகோதரர்களே, அல்லாஹுடைய சட்டம் இப்படித்தான். அவன் விரும்பியதை சட்டமாக்குவான். அல்லாஹ் நாடுவதுதான் சட்டம். நாம் நினைப்பதோ, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையோ அல்லாஹினுடைய சட்டமாக ஆகார். தக்குவா என்றால் பகல் முழுவதும் எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருந்த உணவு, நாங்க சுத்தமா சம்பாதிச்சது, ஹலாலாக சம்பாதிச்சது, எந்த விதமான கலப்பும் அதுல கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த உணவை, அந்த பானத்தை எங்கட வீட்டில் இருக்கிறோம், தனிமையில் இருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு குறிப்பிட்ட சில மனுஷியாளங்களுக்கு ஹராமாக மாற்றுகிறார், ஹராமாக மாற்றுகிறார். எங்களுக்கு ஹலாலாக்கப்பட்ட மனைவி, தனிமையில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், யாருமே இல்லை, ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீ உன்னுடைய மனைவியை நெருங்கக்கூடாது, உன்னுடைய மனைவியை இச்சையோடு பார்க்க கூடாது. எந்த மனைவியோடு ஒன்று கூடினால் சதகா செய்த நன்மை என்று அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அதே மனைவிக்கு அல்லாஹ் சொல்கிறான், ரமலான்ல நீங்க நெருங்கிட்டீங்க என்றால் ரெண்டு மாசம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கும், ரெண்டு மாசம் தெண்ட குற்றமாக நோம்பு பிடிக்கும். இது அல்லாஹுடைய சட்டம். ஏன் இந்த சட்டம்? மனிதனுக்கு தக்குவாவை விளங்க வைப்பது, பிற அச்சம் என்றால் என்ன என்ற அந்த பயிற்சியையும் பாடத்தையும் அல்லாஹ் மனிதனுக்கு ஊட்டுவதற்காக இந்த சட்டங்களை ஏற்பாடு செய்தார். மனிதனே, எனக்காக வேண்டி உன்னுடைய ஹலாலான மனைவியவே நீ இச்சையோடு பார்க்காதவன், உன்னுடைய ஹலாலான மனைவியை நீ இச்சையோடு நெருங்காதவன், உன்னுடைய ஹலாலான மனைவியிடத்தில் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற நீ பயந்தவன், எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய ஆசையை ஹராமான முறையில் நிறைவேற்றி விடாதே, எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய பார்வையை ஒரு ஹராமான பெண்ணிடத்தில் செலுத்தி விடாதே, எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய இச்சையை ஒரு ஹராமான பெண்ணிடத்திலே சென்று கழித்து விடாதே, தீர்த்து விடாதே என்ற பாடத்தை அல்லாஹ் ஹலாலான மனைவியை வைத்து நமக்கு படித்து தருகிறான், கற்றுத் தருகிறான். இதுக்கு பெயர்தான் தக்குவா என்றது, இதுக்கு பெயர்தான் இறையச்சம் என்று சொல்றது. இதைத்தான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதன் ஆண் பெண்ணிடத்திலிருந்து விரும்புகிறான். நீங்க ஒவ்வொருத்தரும் தக்குவா உள்ளவராக மாறுங்க, இரையச்சம் உள்ளவர்களாக மாறுங்க, இரையச்சம் உள்ளவர்களாக மாறுங்க. பகல் முழுவதும் ஹலாலாக இருந்த உணவு நீங்க சம்பாதிச்சது, நீங்க கஷ்டப்பட்டது, நீங்க தேடியது உங்களோட வீட்டுல இருக்குது எனக்காக வேண்டி, அந்த ஹலாலையே நீங்க நெருங்க இல்ல, சாப்பிட இல்ல, தொட இல்ல. ரமலானுக்கு பின்னால உங்களோட வாழ்க்கை பூராவும் எப்படியும் முயற்சி செய்து ஹராம் உங்களோட வயிற்றுக்குள்ள நுழைஞ்சிராம உங்களை நீங்க பாதுகாத்து கொள்ள. இதுதான் ரமலான் நமக்கு பயிற்றுவித்த பாடம். ரமலான் நமக்கு பயிற்றுவித்தது இதைத்தான். தக்குவா என்றால் என்ன, அதை எப்படி வாழ்க்கையில் வழிநடாத்துவது, எப்படி வாழ்க்கையில் செயல்படுத்துவது, இதைத்தான் ரமலான் எமக்கு படித்து தந்து விட்டு சென்றிருக்கிறது. சகோதரர்களே, தக்குவாவினால் என்ன பிரயோசனம்? அல்லாஹ் தக்குவா இத்தக்குல்லாஹ் என்று குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், புத்திசாலிகளை பார்த்து சொல்லி இருக்கிறான், புத்தி உள்ளவர்களே, சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவர்களே, திறமைசாலிகளே, நீங்க என்ன பயந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்றான். எல்லா மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், முழு மனித சமுதாயமே, ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், காபிராக இருக்கட்டும், முர்த்ததாக இருக்கட்டும், முனாபிக்காக இருக்கட்டும், அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹன்னாஸ், மனிதர்களே, மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து சொல்கிறான் அல்லாஹ், முஸ்லிம்களை மாத்திரம் பார்த்து சொல்லவில்லை, முஸ்லிம்களை தனியாக சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி, ஈமானுள்ளவர்களே, உங்களுக்கு அல்லாஹ்வை எப்படி என்ன நேரத்தில் எங்கெல்லாம் பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும், அந்த முறை பிரகாரம் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று நீங்கள் ஆகிவிட வேண்டாம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற சிந்தனையோடு நீங்க வாழுங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கிறான், சகோதரர்களே, இந்த தக்குவாவினால் என்ன பிரயோசனம், என்ன லாபம் இருக்கு? நாங்க எல்லாரும் லாபத்தை தேடி வாழ்பவர்கள். ஒவ்வொரு நாளும் இதனால என்ன லாபம் கிடைக்கும் என்ற சிந்தனையில் வாழ்பவர்கள். தக்குவாவினால் என்ன லாபம் இருக்கு? இதை நாம் செய்தால் எம்முடைய வாழ்க்கையில் தக்குவாவை கொண்டு வந்து விட்டால், இறையச்சத்தை உண்டாக்கி கொண்டால் என்ன லாபம் கிடைக்கும், அது ப்ரோஃபிட் என்ன? ஏன் அல்லாஹ் அவனை பயப்படச் சொல்கிறான்? சகோதரர்களே, உலக வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பிரச்சனை, எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, உலகத்தில எந்தெந்த மூலையில யார் யார் வாழ்றாங்களோ எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை ரெண்டு தான். ஒன்று போகணும், இன்னொன்று வரணும். ஒன்று போகணும், இன்னொன்று வரணும். ஒருத்தருக்கு தொழில் இல்லை, அவருடைய சிந்தனை என்ன, எனக்கு எப்படியாவது ஒரு தொழில் கிடைக்கணும், எனக்கு எப்படியாவது ஒரு தொழில் கிடைக்கணும், ஏண்ட வறுமை இல்லாம போகும், ஏண்ட வறுமை இல்லாம போகும். ஒருத்தர் ஒரு குமர் வச்சு கொண்டிருக்கிறாரு, அவருடைய பிரச்சனை என்ன, எப்படியாவது என்ற குமருக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும், அதனால என்ற கவலை இல்லாம போகும். ஒருத்தருக்கு ஒரு ஊடு இல்லை, அவட கவலை என்ன, எப்படியாவது எனக்கு ஒரு ஊடு கிடைக்கணும், ஏண்ட பொண்டாட்டி புள்ளகள் சந்தோஷமா இருக்கும். ஒன்று போகணும், இன்னொன்று வரணும். இதுதான் முழு மனித சமுதாயத்தினுடையவும் தேவை. ஏற்றுக்கொள்றீங்களோ இல்லையோ தெரியாது, இதுதான் தேவை. ஒன்று போகணும், இன்னொன்று வரும். கடன் இருக்குது, அவருடைய சிந்தனை எல்லாம் ஒரு கடனாளி இருக்கிறார். அவர் யாரை பார்த்தாலும், யாரை பற்றி பேசினாலும், அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கும்?
இந்த கடனுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி செய்வாரா, இந்த கடனை கொடுக்கணும், நான் நிம்மதியா இருப்போம்.
ஒருத்தர் ஒரு குமர் வச்சு கொண்டிருக்கிறாரு, எந்த வாலிபரை பார்த்தாலும் அவருடைய சிந்தனை,
இவர் என் மகளுக்கு பொருத்தமாயிக்குமா, பேசி பார்ப்போமா, சரி வருமா, இதுதான் கவலை. எல்லாட கவலையுமே தான்,
அதன் மூலம் நிம்மதி அடையும். இந்த ரெண்டும் தான் மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனை.
இந்த ரெண்டும் தான் ஒவ்வொரு மனிதனுடையவும் வாழ்க்கை பிரச்சனை. அல்லாஹு தஆலா அவனுடைய குர்ஆன்ல சொல்கிறான், இந்த ரெண்டையும் உங்களுக்கு நாங்க இல்லாமலாக்குவோம், உங்களோட இந்த ரெண்டு பிரச்சனையும் நாங்க தீர்த்து வைப்போம். உங்களோட கஷ்டம் பிரச்சனை அது இல்லாம போகும். நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து தருவோம். உங்களோட பிரச்சனை கஷ்டம் சிக்கல் அதை நாங்க இல்லாமல் ஆக்குவோம். நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து தருவோம். இந்த ரெண்டு தான் உங்களோட பிரச்சனை. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இது ரெண்டையும் நான் செய்ய வேணுமாக இருந்தால் நீங்க ஒன்ற செய்யுங்க, நீங்க உண்ட செய்யுங்க. ஒரு காரியத்தை நீங்க செஞ்சால் இந்த ரெண்டு காரியத்தையும் நான் இலகுவாக உங்களுக்கு செஞ்சு தரேன். அது என்னது? அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வை பயப்படுவார்கள், தக்குவாவினுடைய பிரதிபலன், யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ அவருடைய பிரச்சனையிலிருந்து வெளியாகிற வழியை அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பான், அல்லாஹ் உண்டாக்கி கொடுப்பான். அவர் நினையா புறத்தால் அவருடைய தேவைகளை அல்லாஹ் அவருக்கு நிறைவேற்றி கொடுப்பான். இந்த ரெண்டும் நடக்கணும் என்றால் நாங்க செய்யணும் உண்டுதான், நாங்க செய்யணும் உண்டு, அல்லாஹ்வை பயப்படுவோம். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? அல்லாஹ் பயப்படக்கூடிய கட்டம் வரும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டால் நான் நஷ்டம் அடைஞ்சிருவேன், கஷ்டம் அடைவேன், சிரமத்துக்குள்ளாகுவேன் என்ற காரணத்தை முன் வச்சு நாங்க அல்லாஹுக்கு மாறு செய்கிறோம், அல்லாஹுக்கு மாறு செய்கிறோம். ஒருத்தருக்கு நிறைய கடன், நிறைய கடன் இருக்குது. இப்போ ஒரு யாவரம் ஒன்று வருது, ஒரு யாவரம் ஒன்று வருது, அந்த யாவரத்துல ஒரு பொய் சொல்ல வேண்டி இருக்குது, ஒரு பொய் சொல்ல வேண்டி இருக்குது. இந்த பொய்ய சொன்னால் அவருக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் வந்துடும், இந்த ஒரு பொய்ய சொன்னால் அவருக்கு வர வேண்டிய வருமானம் வந்துடும், அவருடைய கடன் நிறைவேறும். அவர் அந்த பொய்ய சொல்ல இல்லைன்றால், அவர் அந்த பொய்ய சொல்ல இல்லைன்றால் அவருக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் வராம போய்த்திரும், தடப்பட்டு போய்த்திரும், கடன் அப்படி இருக்கும், பிரச்சனை தலைக்கு மேல இருக்கும். இந்த சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்கிறோம்? ஒரே ஒரு பொய் தானே, எவ்வளவெல்லாம் மக்கள் பாவம் செய்யறாங்க, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த பொய்ய நாங்க சொல்லிட்டால் வருமானம் வந்துடும், கடத்த கொடுத்துடலாம், அதுக்கு பின்னால தௌபா செஞ்சு வாழ்க்கையில நிம்மதியாக இருக்கலாம் என்று நாங்க யோசிச்சு அல்லாஹுக்கு மாறு செய்யறதுக்கு நாங்க முன் வாரோம். சகோதரர்களே, அல்லாஹுடைய ரசூலுடைய மிம்பரில் இருந்து சொல்கிறோம், அல்லாஹின் மீது சத்தியமாக, நாங்க இப்ப அல்லாஹுக்கு மாற்றமான இந்த காரியத்தில் காலடி எடுத்து வைப்போமோ, நாங்க நினைக்கிறோம் எங்கட பிரச்சனை முடிஞ்சிருந்து அன்றுதான் எங்கட பிரச்சனை ஆரம்பமாகும், அன்றைக்குத்தான் எங்கட வாழ்க்கையின் சிக்கல் உருவாகிறது, அன்றுதான் எங்களுடைய முசீபத் நம்முடைய தலைக்கேறுகிறது. அதன் மூலமாக ஊரை இழந்து, குடும்பத்தை இழந்து, நாட்டை இழந்து, அட்ரஸ் இல்லாம போன எத்தனையோ பேரை நாங்க நம்மட வாழ்க்கையில சந்திச்சிருக்கோம், எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம். அவங்க நினைச்சாங்க ஒரே ஒரு வார்த்தை தானே சொல்லிட்டால் நாங்க நிம்மதியாக இருக்கலாம். இல்ல சகோதரர்களே, அதுல இல்லை நிம்மதி.
அந்த இடத்துல நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன், அல்லாஹ் என்னுடைய கடனை போக்குவான், அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையின் விருத்தியை உண்டாக்குவான், என்னுடைய பிரச்சனையை அல்லாஹ் தீர்ப்பதற்கு வழி ஏற்பாடு செய்வான் என்று யார் நம்புகிறாரோ அல்லாஹ் சொல்கிறான், அவருடைய பிரச்சனையிலிருந்து வெளியாகிற வழியை அல்லாஹ் உண்டாக்குவான். நாங்க யோசிக்க தேவையில்லை, நாங்க நினையா புறத்தால எங்களோட தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுவார். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா ஒரு தடவை உம்ராவுக்கு போய் கொண்டிருக்கிறான். சஹாபாக்கள் போற வழியில ஒரு மலையடிவாரம், கடுமையான சூடு, கடுமையான வெப்பம், எல்லாத்தையும் மசூரா பண்ணி ஒரு இடத்துல உட்காடுறாங்க. இங்க உட்கார்ந்து சாப்பிட்டு போவோம். சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ஆட்டு இடையர் ஆடு மேய்ச்சு கொண்டு வரார். ஒரு ஆடு மேய்க்கிற ஆட்டு இடையர் ஆடு மேய்ச்சு கொண்டு வரார். அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவரை கூப்பிட்டாங்க, தம்பி வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். அவர் சொன்னாரு, நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. அவருக்கு தெரியாது வந்திருக்கிறது யாரு, அவருக்கு தெரியாது வந்திருக்கிறது உமருடைய மகன் அப்துல்லா என்றது தெரியாது. நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. சஹாபி யோசிக்கிறார், கடுமையான வெயில், சூடு, தனிமையில ஆடு மேய்க்கிற இடையன் நோன்பு பிடிச்சிருக்கிறேன்னு சொல்றாரே, இவரிடத்துல எவ்வளவு தக்குவா இருக்கணும், எவ்வளவு இரையச்சம் இருக்கணும் என்றதை சிந்திக்கிறதுக்காக வேண்டி, சோதிக்கிறதுக்காக வேண்டி அந்த இடையன்ட்ட கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ஆடு வேணும், ஒரு ஆடு தரையிடுமா? அவர் சொல்றாரு, இந்த ஆடுகள் ஏந்ததல்ல, இந்த எஜமான், இந்த எஜமான் ஆடுகள் எனக்கு விற்கிறதுக்கு அனுமதி இல்லை, மேய்க்கிறதுக்கு மாத்திரம்தான் அனுமதி இருக்கு. சஹாபி கேட்கிறாங்க, உங்களோட ஆடுகளை எப்ப சரி ஓனாய் பிடிக்கிற வளமை இருக்குதா, எப்ப சரி ஓனாய் பிடிக்கிற வளமை இருக்குதா? அவர் சொல்றாரு, சில நேரங்கள் அப்படி நடக்கும், ஆடுகளை மேய்ச்சி கொண்டு போற நேரம், சில நேரங்கள்ல ஓனாய் பிடிக்கிற வளமையும் இருக்குது. சஹாபி சொன்னாங்க, அப்ப என்ன பிரச்சனை, ஒரு ஆட்டை தாங்க, நாங்க பணத்தை தாரம், நீங்க உங்களோட எஜமானத்தை பேசி ஆட்டை ஓனாய் பிடிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சகோதரர்களே, இது தவறாக விளங்கவானாம். சஹாபியே இப்படி குறுக்கு புத்திய வழிகாட்டி இருக்கிறாரு, நாங்க எவ்வளவு செய்யலாம் என்றதல்ல இந்த சம்பவத்தினுடைய ஆதாரம். இந்த சம்பவம் அப்துல்லாஹ் இப்னு உமர் சோதிக்கிறாங்க, அந்த ஆட்டு இடையன்ட்ட எவ்வளவு இரையச்சம் இருக்கிறது என்று. அவனை கள்ளனாக்குறது கல்ல, அவனை மோசடிக்காரனாக்குறது கல்ல, அவங்க அப்படி கேட்டது. சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, ஒரு ஆட்டு இடையர் ஆடு மேய்க்கிறவர், 2016 இந்த வருடம் நடப்பு வருடத்துல எங்களுக்கு தெரிஞ்ச ஆடுகள் மாடுகள் மேய்க்கிற இடையர்களுடைய குடும்பங்களையும் அவங்களோட வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்குது, இப்ப எப்படி இருக்குது அவங்களோட வாழ்க்கை, அந்த ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிற இடையர்களுடைய வீடுகள் எப்படி இருக்கு, பெரும் பெரும் தோட்டங்கள்ல பொஸ்மார் முதலாளிமார் ஆடுகள் மாடுகள் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க, அவங்க மாசத்துக்கு ஒருக்கா 2 ஒருக்கா வந்து அதை பார்த்துட்டு போவாங்க. அந்த தொழிலாளியுடைய வீடுகள் இப்ப எப்படி இருக்கு, இப்ப 2016 அவங்களோட வீடு எப்படி, அவரோட பிள்ளைகளோட படிப்பு எப்படி, அவங்களோட சாப்பாடு எப்படி, அவங்களோட உடைகள் எப்படி இருக்கு, அவங்களோட படுக்கைகள் எப்படி இருக்கு இப்ப இந்த காலத்துல. இந்த காலத்திலே அடிமட்டமாக கருதப்படக்கூடிய மக்களாக அவர்கள் இருக்கிறார். எவ்வளவு கொடுத்தாலும் போதாது என்ற நிலைமையில் வாழ்கிறார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த அந்த ஆட்டு இடையனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய வீடு எப்படி இருந்தது, அவருடைய தேவைகள் எவ்வளவு இருந்திருக்கு, அவருடைய புள்ளகளோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு, அவருடைய மனைவியுடைய உடுப்புகள் எப்படி இருந்திருக்கு. சகோதரர்களே, சந்தர்ப்பம் கிடைக்குது, ஒரே ஒரு ஆடுதானே, வித்து போட்டு முதலாளித்த பைத்து
ஆட்ட ஓனாய் குடிச்சிட்டால் கதை முடிஞ்சது, கிடைச்ச பணத்தை வச்சு வாழ்க்கையின் அன்றைய நாள சந்தோஷமாக கழித்திருக்கலாம். ஆனால் அந்த ஆட்டு விடையர் சொன்னார், முதலாளியிடம் போய் ஆட்டை ஓனாய் பிடித்து விட்டது என்று சொல்லவா? அவருக்கு தெரியாது வந்திருக்கிறவர் யார் என்று. அவர் சொன்னார், அல்லாஹ் என்னிடத்துல கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன், அல்லாஹ் என்னிடத்துல கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன். பயந்து போனார், அதண்டு போனார், என்னை ஒரு தவறான பாதையில் இவர் வழிநடாட்டப் போகிறார் என்று அல்லாஹ்விடத்தில் இஸ்திகபார் செய்து கொண்டு தௌபா செய்து கொண்டு தன்னுடைய ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஓடிவிட்டார். அந்த இடத்துல பயந்து போனார், அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்வேன். அந்த ஜமாத்துல போன சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவங்க காபாவை தவாப் செய்யக்குள்ள நாங்க பார்த்தோம், காபாவை தவாப் செய்யும் பொழுது அவங்களுடைய முழு தவாப்பிலும் எந்த துஆவும் ஓதல்ல. அப்துல்லாஹ் இப்னு உமர் அவருடைய முழு தவாப்பிலும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிக் கொண்டிருந்தார், ஃபஐனல்லாஹ் ஃபஐனல்லாஹ் ஃபஐனல்லாஹ். அந்த ஆட்டு விடையன் சொன்ன அந்த வார்த்தை, அல்லாஹ் எங்க போனான், அல்லாஹ் எங்க போனான், அல்லாஹ் எங்க போனான் என்ற அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அவரு பொய் சொல்லல, அல்லாஹுக்கு பயந்தார். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வமை யத்தகில்லா, யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, அவருடைய பிரச்சனையிலிருந்து அவரை அல்லாஹ் விடுவிப்பான். உம்ரா முடிஞ்சு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவங்க நேர அந்த ஆட்டு இடையனுடைய எஜமான்ட போனாங்க. போய் சொன்னாங்க, இன்ன மலையடிவாரத்துல உங்களோட ஒரு அடிமை இருக்கிறாரு, அந்த அடிமை எனக்கு விலைக்கு வேணும், விலைய சொல்லுங்க நான் தாரு. அடிமைக்கு விலை பேசினாங்க, அடிமையை விலைக்கு வாங்கினார், விலைக்கு வாங்கினார். அதுக்கு பின்னால சொன்னாங்க, அவர் மேய்த்து கொண்டிருக்கிற ஆடுகள், அந்த ஆடுகளும் எனக்கு வேணும், விலைய சொல்லுங்க நான் தாரு. அரபிகளிடத்தில் இருக்கிற பொதுவான பண்பு இது. வெளிநாடுகள்ல வேலை செஞ்சவங்க இருக்கிறீங்க, அவங்களுக்கு தெரியும் அரபிகளுடைய பொதுவான பண்பு என்னென்றால், ஒரு விஷயம் பிடிபட்டுட்டால் எவ்வளவு செலவழிச்சாலும் வாங்குவான். சிலவங்க சில கடைகள்ல வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க, சில கடைகள்ல வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க, ரெண்டு வாரத்துக்கு பின்னால வேறு ஒரு அரபி வந்து சொல்லுவாரு, இந்த கடையையும் உங்களையும் நான் விலைக்கு வாங்கிட்டேன், இதுக்கு பின்னால நான் தான் உங்களோட பொஸ்ன்னு சொல்லுவாரு. நிறைய நடக்குது. அரபிகளுடைய பொதுவான பண்பாடு, நினைத்தால் கிடைத்ததை இருப்பதை கொடுத்து விட்டு வாங்கி விடுவார். பணத்தை கொடுத்து அந்த ஆடுகளை வாங்கினார், வாங்கிட்டு நேர அந்த ஆட்டு இடையன்ட்ட வந்தான். அந்த ஆட்டு இடையன்ட்ட வந்தான், வந்து சொன்னாங்க, உங்களோட எஜமான்கிட்ட இருந்து உங்களை நான் விலைக்கு வாங்கிட்டேன், உங்களை நான் விலைக்கு வாங்கிட்டேன், இன்றிலிருந்து நீங்க என்னுடைய அடிமை, நான் உங்களை அடிமையிலிருந்து உரிமை விட்டு விட்டேன். யார் அல்லாஹ்வை பயப்படுவாரோ அவருடைய பிரச்சனையிலிருந்து வெளியாகிற வழியை அல்லாஹ் உண்டாக்குவான். நாங்க யோசிக்க தேவையில்லை, நாங்க சிந்திக்க தேவையில்லை, எப்படி நடக்கும் என்ற புத்தியை நாம் பாவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பின்னால சொன்னாங்க, இந்த ஆடுகள் எல்லாம் இப்ப என்னுடைய ஆடு, நான் விலைக்கு வாங்க, இந்த ஆடுகள் எல்லாம் நான் உனக்கு சதக்கா செய்கிறேன், இன்றையிலிருந்து இந்த ஆடுகளுக்கு நீதான் சொந்தக்காரன் என்றார். அல்லாஹ் சொல்கிறான், நீங்க நினையா புறத்தால உங்களோட தேவைகளை நாங்க நிறைவேற்றோம். சகோதரர்களே, ஒரு ஆட்டுடைய விஷயத்துல அல்லாஹுவை பயந்தார், அல்லாஹ் முழு ஆடுகளுக்கும் சொந்தக்காரனாக மாற்றினார். இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், என்ன பயப்படுங்க, உங்களுக்கு இப்படி ஒரு கட்டம் வரும் பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்ற சிந்தனையை கொண்டு வாங்க, உங்களோட பிரச்சனையை இல்லாமலாக்குவோம், உங்களோட வாழ்க்கையை நாங்க மாற்றுவோம், உங்களோட வாழ்க்கையை நாங்க மாற்றுவோம். சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய வாதா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத்,
எந்த சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ் வாக்குறுதி மாறாதவன். அல்லாஹ் வாக்கு மாறுறதில்லை.
நாங்க யோசிக்க தேவையில்லை, இவ்வளவு பெரிய பிரச்சனை, இதுல அல்லாஹை பயந்தால், இதுல நான் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை விட்டுட்டால், சகோதரர்களே அல்லாஹ் மன்னிக்கோணும், நாங்க அப்படி யோசிப்பமாக இருந்தால் அதுவே எங்களோட கலக்கத்துக்கு காரணமாக அமைச்சு. வாழ்க்கையில நிம்மதி இழந்துருவோம், வாழ்க்கையில சந்தோஷத்தை இழந்துருவோம், வாழ்க்கையின் இன்பத்தை இழந்துருவோம், வாழ்க்கையின் முசீபத்துல பிரச்சனையில சிக்கல்ல அல்லாஹ் எங்களை சுத்த வச்சிருவான். ஒன்றல்ல ரெண்டல்ல ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் அல்லாஹை பயந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது வரலாற்று புத்தகங்கள்ல நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவங்களோட காலத்துல, உமர் ரதியல்லாஹு காலத்துல அவங்களோட வளமை இருந்தது, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பராமரிப்புக்குள்ள இருக்கிறவங்களை சுத்தி பார்க்கறது, என்ன செய்யறாங்க, தேவைகள் இருந்தா நிறைவேற்றி கொடுக்கிறது, பிரச்சனைகள் இருந்தா தீர்த்து வைக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அவங்களோட வளமை. ஒரு நாள் போறாங்க, ஒரு வீட்டுக்குள்ள பேசிக்கொண்டிருக்கிற சத்தம் கேக்குது, உரையாடல் சத்தம் கேக்கு. அந்த வீட்டுக்கு பக்கத்துல போயிட்டு என்ன பேசுறாங்கன்னு கேக்குறாங்க. ஒத்து கேட்கல, பிரச்சனை உண்டாக்குறதுக்கல்ல, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கல்ல, இவங்களோட வாழ்க்கையில என்ன சிக்கல் இருக்குது, ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசிக்கொள்றாங்க என்பதை பார்த்து அதை தீர்த்து வைப்பதற்காக கேட்கிறாங்க. அங்க ஒரு தாயும் மகளும் பேசிக்கொண்டிருக்கிறார், உம்மாவும் மகளும். பிரச்சனை என்ன, அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆட்டுல பால் கறந்து அந்த பாலை வித்து குடும்பம் நடத்துற உம்மாவும் மகளும். சகோதரர்களே, ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிற வாழ்க்கை எங்களுக்கே நிம்மதி இல்லாம இருக்கு. எவ்வளவு உழைக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நாங்க எவ்வளவு உழைக்கிறோம், எவ்வளவு தேற்றோம். இதுவரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நான் உழைச்சது போதும், இப்ப நான் நிம்மதியா இருக்க போறேன்னு இருந்தவங்க ஆசிரிக்கிறோமோ, போதாது போதாது என்றுதான் எங்களை வாழ்க்கையே ஓடும். ஒரு பால் கறந்து விற்கிற குடும்பத்துடைய வாழ்க்கை எப்படி, உம்மா மகளும் பேசிக்கொள்றா, மகள் வந்து சொல்றா, உம்மா இன்றைக்கு பால் போதா, இன்றைக்கு கறந்த பால் போதா, எங்களோட தேவைக்கேற்ற பால் இன்றைக்கு கிடைக்க இல்லை. தாய் சொல்றா, பால்ல கொஞ்சம் தண்ணிய கலந்துரு, பால்ல கொஞ்சம் தண்ணிய கலந்து நாங்க வளமையா கொடுக்கற அளவுக்கு எடுத்து வித்து போடு, எங்களோட பிரச்சனை முடிஞ்சிடும், சிக்கல் முடிஞ்சிடும், நாங்க இன்றைய தேவையை நிறைவேற்றி கொள்ளலாம். மகள் சொல்றா, இது உமருடைய காலம், தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையா போய்த்திருக்கும், சபைக்கு இழுத்துருவாரு, மானபங்கப்படுத்திடுவாரு, அதனால வானம். தாய் சொல்றா, உமர் என்ன பார்த்து கொண்டா இருக்கிறாரு, உமர் பார்த்து கொண்டா இருக்கிறாரு, உமருக்கு என்ன தெரியும், இங்க வீட்டுக்குள்ள நடக்கிறத உமர் எப்படி பார்ப்பாரு, பிரச்சனை இல்ல, பால்ல கொஞ்சம் தண்ணிய கல. அந்த மகள் குமர் புள்ள, பக்குவப்பட்ட புள்ள, அந்த புள்ள சொல்றா, உம்மா உமர் பார்க்க இல்ல, உமரையும் உன்னையும் என்னையும் படைத்து அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்ற, இப்படி ஒரு ஹராமான தொழில், பாலில் தண்ணிய கலந்து ஏமாத்துற இந்த தொழிலை நீ செய்தாயே, நான் பார்த்து கொண்டிருக்கிறது உனக்கு தெரியாதா என்று அல்லாஹ் கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன். வீட்டுக்குள்ள குடிசைக்குள்ள பால் காரி அல்லாஹை பயப்படுகிறார், பாவம் வருகிறது அல்லாஹை பயப்படுகிறார். ஹதரத் உமர் ரதியல்லானவங்க அந்த வீட்டுக்கு ஒரு அடையாளம் போட்டார், அன்று தன்னுடைய சேவகர்கள் ஒருத்தர இன்ன பாதையில இன்ன இடத்துல இன்ன அடையாளம் போட்ட ஒரு வீடு இருக்குது, அங்க ஒரு தாயும் மகளும் இருக்கிறாங்க, ரெண்டு பேரையும் என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வாங்க அனுப்பினார். ரெண்டு பேரும் வரவழைக்கப்படுறான். ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணிடத்துல கேக்குறாங்க, தாயிடத்துல, ஏண்ட மகனுக்கு ஒரு மாப்பிளவு, ஏண்ட மகனுக்கு ஒரு மாப்பிளவு, அதுக்குரிய தகுதிய அந்த ஏண்ட மகனுக்கு ஒரு பெண் வேணும், அந்த பெண் தகுதியான என்னுடைய மகனுக்கு அந்த பெண் உன்னுடைய மகள் தான், உன்னுடைய மகளை என்னுடைய மகனுக்கு திருமணம் முடித்து தருவதற்கு நீ சம்மதிக்கிறாயா என்று கேட்டார். முடிவு செய்யப்பட்டது, வழியை வைத்து திருமணம் நடத்தப்பட்டது. சகோதரர்களே, காலையில் பால் காரியாக ஒரு வீட்டுக்குள் அல்லாஹை பயந்தால் அன்று மாலை அல்லாஹ் அந்த பெண்ணை ஜனாதிபதியின் மருமகளாக மாற்றினான். அன்று மாலை அல்லாஹ் ஜனாதிபதியின் மருமகளாக மாற்றினான். காலையில் வீட்டுக்குள் பால் காரி, மாலையில் அல்லாஹ் அவளை ஜனாதிபதியின் மருமகளாக மாற்றினான். அவளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லாஹ், இரண்டாவது உமர் என்று புகழ் போற்றக்கூடிய மாபெரும் ஹலீஃபாவுடைய ஒரு ஒரு உம்மம்மாவாக அந்த பெண் திகழ்ந்திருக்கிறாள் என்பது வரலாறு நமக்கு சொல்லித் தருகிற பாடம். சகோதரர், அல்லாஹுடைய வாக்குறுதி, உமை யத்தக்கில்லா, யார் அல்லாஹுவை பயப்படுவார்களோ எல்லா சந்தர்ப்பங்களும் தொழுகையில் மாத்திரமல்ல, பள்ளிக்குள்ள வந்துட்டால் முன்சப்புல நின்று கண்ணை பொத்தி கொண்டு தொழுதுட்டு வெளியில போயிட்டு கண்ணை திறந்துட்டு பார்க்கறதுக்கு பெயர் தக்குவா இல்ல சகோதரர்கள், அதுக்கு பேரல்ல தக்குவா. தக்குவா என்றது தனிமையில் இருக்கும் பொழுது வரும். நான் தனியே இருக்கிறேன், என்னை யாரும் பார்க்க இல்லை, யாருக்கும் தெரியாது, ஆனால் அல்லாஹ் பார்க்கிறான். யார் தனிமையில் அல்லாஹுவை பயப்படுகிறார்களோ, அவருக்கு பெரிய கூலியும் மன்னிப்பும் நாங்கள் கொடுப்போம். மன் ஹஷிய ரஹ்மான பில்கைப், யார் அல்லாஹ்வை தனிமையில் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க, அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குதென்று. மன் ஹஷிய ரஹ்மான பில்கைப் வஜா பிகல்பின் சலீம், கியாமத்துடைய நாளையில் எந்த விதமான கபடமும் களவும் இல்லாத உள்ளத்தோடு அல்லாஹ்வை சந்திப்பார். தனிமையில் அல்லாஹ்வை பயப்படுவோம். கூட்டத்தில் இருந்து கொண்டு ஒரு அந்நிய பெண் மாறும் பொழுது பார்வையை தாழ்த்துவதற்கு பெயர் தக்குவா இல்ல. தனிமையில் இருக்கிறோம், பாவம் வருகிறது, சந்தர்ப்பம் கிடைக்கிறது, யாருமே இல்லை, அந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று யோசிப்பதற்கு பெயர் தக்குவா. சகோதரர்களே, இதைத்தான் தனிமையில் நம்முடைய மனைவியோடு இருந்து படித்தோம். இதைத்தான் தனிமையில் ஒரு அறைக்குள், கூட்டப்பட்ட அறைக்குள், தனிமையான கட்டிலில் இருந்து கொண்டு நானும் என் மனைவியும் அனுபவித்தோம், பகிர்ந்து கொண்டோம். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வாழ்க்கைய உன்னோட தனி வாழ்க்கையில ஆக்கிக்கோ, உன்னோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நான் நீக்குவேன், உன்னோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நீ சந்திக்க மாட்டாய், உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லா தேவைகளையும் நீ நினைத்திருக்க மாட்டாய், அந்த ஆட்டு விடைய நினைத்திருக்கவில்லை, இந்த ஆடுகள் எனக்கு சொந்தமாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீ நினைத்திருக்க மாட்டாய், உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து தருவேன். சகோதரர்களை கனவாங்கள், அதை படித்தோம், பயின்றோம், வாழ்க்கையில் அதை அமல் செய்வோம் என்றால் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையின் வசந்த காலத்தை மாற்றுவான். அப்படி இல்லென்றால் நாங்கள் இன்னும் முன்னேற வேண்டி இருக்கிறது, தௌபா செய்ய வேண்டி இருக்கிறது, இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டி இருக்கிறது, இன்னும் முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்களுடைய முயற்சிகளையும் நாம் செய்தவைகளையும் எல்லாம் வல்ல